ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு ஆன்ம இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர் குஞ்சிறைவாற்றம்பலம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறைதழித்தாள் சுடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள். ஒரு கோட்டன் புடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. வற்றாக்கருணை திருநோக்கும் நின் முகமண்டலமும் சற்றே முகிழ்த்த குறுமூரலும் தடமார்பழகும் பொற்றாளும் சின்முத்திரையும் நெஞ்சோடு பொறித்து வைப்பாய் செற்றார் புறஞ்சற்ற தேவே பஞ்சாக்கர தேசிகனே. தின்னயின்பச் சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னவன்பர் கல்வகருணை திருமுகமும் பசுங்குழவினடையேயாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோல கொழுந்தாய் புலனாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சற்குருவே கருணை வாழ்வே. கனியினும் கட்டிப்பட்ட கரம்பினும் பனிமலர் குழற்பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடை மருதனே. நம் திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருந்து நம்மை எல்லாம் வாழ்வித்தருளும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாகம்பிரியாளம்மை உடனாகிய ஸ்ரீ சங்கராமேஸ்வர பெருமான் திருவடி கமலங்களை முக்கரணங்களாலும் போற்றி வணங்கிக் கொண்டு திருக்கைநாய பரம்பரை திருவாவடுதுறை ஆயினத்து 24வது அருட்பீடத்திலே எழுந்தருளியிருந்து சிவஞான செங்கோல் ஓச்சி வருகின்ற ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு இங்கே சைவ சித்தாந்த ஞான சாத்திரை சிந்தனைக்காக திரளாக வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரையும் திருவடி பணிந்து வணங்கிக் கொண்டு இன்றைய சித்தாந்த சாத்திர சிந்தனையை செய்வதற்கு அடியேன் விளைகின்றேன். ஸ்ரீ உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய எட்டு ஞான சாத்திரங்களிலே முதன்மை பெற்று விளங்கக்கூடியதாகிய சிவப்பிரகாசம் என்ற இந்த அற்புதமான சாத்திரத்திலே நாம் முதற்கண் விளங்கக்கூடிய பொது அதிகாரம் என்ற பகுதியை சிந்தனை செய்து திருவருளாலும் குருவர்களாலும் அதனை நிறைவு செய்திருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த பகுதியாகிய உண்மை அதிகாரம் குறித்த சிந்தனையை தொடங்கிக் கொள்ள வேண்டும். சிவப்பிரகாசமானது 100 திருப்பாடல்களை கொண்டு விளங்குகின்றது. அதிலே பொது அதிகாரம் 50 திருப்பாடல்கள், உண்மை அதிகாரம் 50 திருப்பாடல்கள். பொது அதிகாரத்தை நாம் நிறைவு செய்துள்ளோம். இப்பொழுது உண்மை அதிகாரம் 51வது திருப்பாடல். இந்த உண்மை அதிகாரம் பகுதியில் உள்ள பாடல்கள் எல்லாம் பொது அதிகார பாடல்களோடு கொஞ்சம் அந்த செய்யுள் அமைப்பிலே கொஞ்சம் வேறுபட்டு விளங்குகின்றன. பொது அதிகார பாடல்களும் சரி, உண்மை அதிகார பாடல்களும் சரி, இரண்டுமே ஆசிரிய விருத்தம் என்ற செய்யுள் அமைப்பில் தான் உள்ளன. அதில் பொது அதிகார பாடல்கள் அடிதோறும் 8 சீர்கள் கொண்டவை, என் சீர் ஆசிரிய விருத்தம். உண்மை அதிகார பாடல்கள் அடிதோறும் 6 சீர்கள் கொண்ட அரிசீர் ஆசிரிய விருத்தம் என்ற முறையிலே அமைந்துள்ளன. சிவஞான சித்தியாரும் அப்படித்தான். சிவஞான சித்தியார் சுபக்கத்தை பார்க்கும்போது ஆசிரிய விருத்த பாடல்கள் தான். முதற்பகுதி அரிசீர் ஆசிரிய விருத்த பாடல்களாகவும் பிற்பகுதி என் சீர் விருத்தமாகவும் அமைந்துள்ளது. முதற்பகுதியும் சொல்லும்போது அதுல சரியா பொது அதிகாரம் இல்லை. 7 சூத்திரம் வரைக்கும் பொது அதிகாரம் முழுக்க அரிசீர் ஆசிரிய விருத்தம். உண்மை அதிகாரத்திலே 7 சூத்திரமும் அரிசீர் ஆசிரிய விருத்தம் தான். 8 சூத்திரம் தொடங்கி என் சீர் ஆசிரிய விருத்தம். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கின்னு தொடங்கும் இல்லையா, 8 சூத்திரம் அது தொடங்கி என் சீர் விருத்தம். ஆக உண்மை அதிகார செய்திகளை பெரும்பாலும் எம்சீர் விருத்த பாடல்களிலே அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் விளக்கி அருளினார்கள். உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் அந்த நடையை மாற்றி பொது அதிகார செய்திகளை எம்சீர் விருத்தங்களிலும் உண்மை அதிகார செய்திகளை அரசியல் விருத்தங்களிலும் இப்படி மாற்றி மாற்றி சொல்லும் பொழுது அது நமக்கு இன்னும் அதிக ஒரு ஈடுபாட்டை தரும் என்ற கருத்தில் தான் அவ்வாறு அமைத்துள்ளார்கள். அதிலே இங்க என்ன சிறப்பு என்றால், இந்த சிவபிரகாசத்துல உண்மை அதிகாரத்து முதல் பாடல்லையே இந்த உண்மை அதிகாரத்திலே சொல்ல இருக்கின்ற செய்திகள் எல்லாம் இவை இவைதான் என்று அந்த தலைப்புகளை தெரிவித்து விடுகின்றார். முதல் பாடல்ல இன்னென்ன செய்திகள் தான் இந்த உண்மை அதிகாரத்தில் இடம்பெறப்போகின்றன. பொது அதிகாரத்தை பார்க்கும்போது நாமே பாடல்களை வைத்து எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஆகவே பொது அதிகாரத்தில அந்த பாடலை படித்து நாம் புரிந்து கொள்ளும்படி வைத்திருந்தார். ஆனா உண்மை அதிகாரத்துல முதல் பாடல்லையே இந்த உண்மை அதிகாரத்துல சொல்ல போகின்ற விஷயங்கள் இவை இவைதான் என்று அந்த தலைப்புகளை முதல் பாடலிலே தெரிவித்து விட்டார். அது நமக்கு ரொம்ப வசதியாகிவிட்டது. உண்மை அதிகாரத்திலே முதல் பாடல் நூல் முழுமைக்கும் பார்த்தால் 51வது பாடல் சொல்கின்ற இங்கு இவை பொது இயம்பும் என்பர்கள். இங்கு இவை பொது இயம்பும் என்பர்கள் ரொம்ப சிறப்பான இடம் இது. இப்ப நம்ம சிவஞான போதத்திலையும் பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்ற பாகுபாட்டை பார்க்கின்றோம். சிவஞான சித்தியாரிலும் பார்க்கின்றோம் பொது அதிகாரம் உண்மை அதிகாரம். அந்த இரண்டு நூல்களும் 12 சூத்திரங்கள் கொண்டவை. முதல் 6 சூத்திரங்கள் பொது அதிகாரம், அடுத்த 6 சூத்திரங்கள் உண்மை அதிகாரம். அப்படி பாகுபாடு வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த நூலாசிரியர்கள் பாடலிலே வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. கற்கின்ற மாணவர்கள் உய்த்து உணர்ந்து கொள்ளும்படி விட்டுவிட்டார்கள். ஆனா உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் பிற்காலத்தவர்களுக்கு அப்படி உய்த்துணர்வது அரிது என்பதனாலே பாடலிலேயே வெளிப்படையாக தெரிவிக்கின்றார். 50 திருப்பாடல்கள் முடிந்த பிறகு இதுகாரம் சொன்ன பாடல்கள் எல்லாம் பொது அதிகாரம் என்ற பகுதியைச் சேர்ந்தவை அப்படின்னு தெரிவிச்சதுனால இனி வர இருக்கின்ற பாடல்கள் உண்மை அதிகாரத்தை சேர்ந்தவை என்று நாம் எளிதாக உய்த்துணரலாம். அதான் பிற்காலத்தில் அந்த ஆசிரியர்கள் அந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப கூடுதல் விளக்கங்கள் தந்து நூல் செய்கின்ற ஒரு முறையை நாம் அதில் பார்க்கின்றோம். அதுதான் இங்கு இவை பொது இயம்பும் என்பர்கள். இங்கு இவை இந்த சிவபிரகாச நூலிலே இடம்பெற்றுள்ள இந்த 50 திருப்பாடல்களும் இதுவரை நாம் பார்த்த 50 திருப்பாடல்களும் பொது இயம்பும் என்பர்கள், பொது இயல்பை எடுத்துச் சொல்லும் என்று கூறுவார்கள். பொது இயல்பு, பொது இயல்புங்கும் போது நாமெல்லாம் உயிர்கள், நம்ம மேல வைத்து சொன்னா நமக்கு அந்த பொது இயல்பு உண்மை இயல்பு நல்லா புரியும். என்ன என்றால் ரொம்ப எளிது. மாபாடி ஆசிரியர் பொது உண்மை இவற்றை ரொம்ப எளிதாக்கிவிட்டார் நாம புரிந்து கொள்வதற்கு. உயிர்களாகி நம்ம மேல வச்சு சொல்லும் போது எளிதா போயிருது. எப்படின்னா நமக்கு இரண்டு நிலைகள், நாமெல்லாம் பசுக்கள் உயிர்கள், நமக்கு ரெண்டு நிலைகள். பாசச்சார்புற்ற நிலை ஒன்று, சிவச்சார்புற்ற நிலை மற்றது. பாசச்சார்புற்ற நிலையை பெத்த நிலை என்று சொல்லுவோம், கட்டு நிலைன்னு சொல்லுவோம். சிவச்சார்புற்ற நிலையை முத்தி நிலை, வீட்டு நிலைன்னு சொல்லுவோம். இந்த பெத்த நிலை தான் பொது, முத்தி நிலை சிறப்பு அல்லது உண்மை. சிறப்பு இயல்பு உண்மை இயல்பு ரெண்டும் ஒன்றுதான். ஆக பொது இயல்பு என்றால் அது பெத்த நிலை, உண்மை இயல்பு என்றால் அது முத்தி நிலை. மாபாடியம் தான் நமக்கு இதை எளிதில் உணரும்படி விளக்கியது. ஆகவே முத்தி நிலை குறித்த செய்திகள் தான் இங்கு இடம்பெறும். பெத்த நிலை குறித்த செய்திகளும் இங்கு இடம்பெற்றாலும் அந்த முத்தி நிலையை விளக்குவதற்கு ஒரு துணை செய்கின்ற முறையில் தான் இங்கு இடம்பெறும். அதில் பார்ப்போம். இங்கு இவை பொது இயம்பும் என்பர்கள். இந்த 50 திருப்பாடல்களும் பொது இயல்பு கூறுபவை, பெத்த நிலை பற்றி பேசுபவை. இதன் மேல் இந்த 50 பாடல்களுக்கும் மேலாக வருகின்ற மற்ற பாடல்கள் எல்லாம் என்ன செய்திகளை சொல்ல இருக்கின்றன, அந்த செய்திகள் தலைப்புகளை அப்படியே தெரிவித்து வருகின்றார். பாருங்க, ஆன்மா தங்கிய அஞ்சவத்தை தன்னுண்மை. முதல் தலைப்பு ஆன்மா, இரண்டாவது தலைப்பு தங்கிய, அந்த ஆன்மா தங்கிய அஞ்சவத்தை தன்னுண்மை. மூணாவது உணர்த்தும் தன்மை. நான்காவது பொங்கொழி ஞான வாய்மை. ஐந்தாவது அதன் பயன், அதன் பயன் அந்த ஞான வாய்மையின் பயன். ஆறாவது புனிதன் நாமம், புனிதன் நாமம் அது திருவஞ்செழுத்து, புனிதன் நாமம். அங்கதில் அணைந்தோர் தன்மை. ஏழாவது தலைப்பு அணைந்தோர் தன்மை. இந்த ஏழு பொருள்களை விளக்குவதுதான் உண்மை அதிகாரம். ஏழு பொருள்கள் இந்த உண்மை அதிகாரத்திலே விளக்கப்பெறுகின்றன. எந்த ஏழு பொருள்கள்? ஒன்று ஆன்மா, அடுத்தது அஞ்சவத்தை பற்றிய உண்மைகள், மூன்றாவது உணர்த்தும் தன்மை, சிவபெருமான் ஆன்மாவுக்கு உணர்த்தும் தன்மை, அப்புறம் பொங்கொழி ஞான வாய்மை. ஞான வாய்மை என்று சொன்னால் பொங்கொழியாகிய ஞானம் என்று சொல்வது திருவருள் ஞானம். திருவருள் ஞானத்தின் இயல்பு, திருவருள் ஞானத்தினுடைய இயல்பு அதுதான் பொங்கொழி ஞான வாய்மை. அதன் பயன், அந்த திருவருளை ஆன்மா பெற்றதனாலே ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெரும் பயன் அதான் அதன் பயன். புனிதன் நாமம் அஞ்செழுத்து. அப்புறம் அணைந்தோர் தன்மை, முத்தி அடைந்தவர்கள், சீவன் முத்தருடைய இயல்பு. இந்த ஏழு செய்திகள் உண்மை அதிகாரத்திலே சொல்லப்பெற இருக்கின்றன என்று அருமையாக தெரிவித்து விட்டார். உண்மை அதிகாரத்தில் இந்த செய்திகள் தான் வரப்போகுதுன்னு நமக்கு நுழையும் போதே ஒரு தெளிவோடு நாம் நுழையும். அறைகுவன் அருளினாலே, அறைகுவன் என்றால் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லப் போகின்றேன். இதனால அருளினாலே, அருள் என்று சொல்லும்போது உள்ளிருந்து உணர்த்தும் திருவருளின் துணை கொண்டு சொல்லப் போகிறேன் என்பது. மேலும் அருள் என்ற சொல்லானது அது பரஞானம் அபரஞானம் இரண்டையுமே குறிக்கும் என்று சிவஞான சுவாமிகள் சொல்கின்றார்கள். பரஞானம் தான் ஆன்மாவுக்கு உள்ளிருந்து உணர்த்தக்கூடிய திருவருள், அது பரஞானம். அபரஞானம் என்னவென்றால் ஆகம நூல்கள். அப்போ இந்த ஏழு செய்திகளையும் நானாக சொல்லவில்லை, ஆகமங்களிலே சொல்லியுள்ள முறைப்படி நான் சொல்ல போகின்றேன் என்று ஆசிரியர் சொல்கின்றார். இது சிவஞான சித்தியாரிலே மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த மாதிரி அருளினால்னு சொல்லும் போது ஆகமங்களின் துணை கொண்டு என்று ஒரு இடத்துல உரை எழுதியுள்ளார்கள். அந்த அடிப்படையில தான் இங்க அடியேன்னு சொல்கின்றேன். ஆகையினாலே ஆகமங்கள்ல சொன்னபடி சொல்ல போகின்றேன். உண்மை விளக்கம் அருமையான ஒரு சாத்திரம். அதுல நூலாசிரியர் மணவாசகம் கடந்தார் தம்முடைய ஞானாசிரியராகிய மெய்கண்டாரிடம் வினாக்களை கேட்கின்றார் இல்லையா, நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த வினாக்களை கேட்டவுடனே மெய்கண்டார் என்ன சொல்றார், நீ எழுப்பிய வினாக்களுக்கு நான் விடை கூறுகின்றேன். எப்படி விடை கூறுகின்றேன், மெய்கண்டார் சொல்றார், நானா விடை சொல்லல, அண்ணல் அருளிய அண்ணலாகிய சிவபெருமான் அருளிய ஆகமங்களில் உள்ளபடி விடை சொல்கின்றேன் என்று மெய்கண்டாரே சொல்வதாக உண்மை விளக்க நூல் ஆசிரியர் பாடலை அமைத்துள்ளார். உள்ளபடி இத்தை உரைக்க கேள், நீ சொன்ன எழுப்பிய வினாக்களுக்கெல்லாம் விடையை உள்ளபடி கூறுகிறேன், கேட்பாயாக. எதில் உள்ளபடி கூறுகின்றேன், உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு. எதில் உள்ளபடி, வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே. வள்ளலாகிய சிவபெருமான் அன்று திருவாய் மலர்ந்தருளி உரைத்த அந்த ஆகமங்களிலே சொன்ன முறைப்படி உனக்கு நீ எழுப்பிய வினாக்களுக்கு நான் விடை சொல்கிறேன். அவர் 36 தத்துவங்களை பற்றி விளக்கம் கேட்கின்றார். கண்மமலம் ஆணவமலம், இந்த மும்மலங்களோடு சேர்ந்துள்ள ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு இந்த மும்மலங்களை நீக்கி முத்தி கொடுக்கவல்ல சிவம், அந்த சிவபெருமானுடைய திரு அஞ்செழுத்து, திருநடனம், முத்தி என்பவற்றை பற்றியெல்லாம் வினாக்கள் விளக்கங்கள் கேட்கின்றார். இது பற்றிய விளக்கங்களை ஆகமங்களிலே சொல்லியுள்ள முறைப்படி நான் உனக்கு சொல்கிறேன் அங்க மெய்கண்டார் சொல்லியிருக்கிறார். அந்த வழியில வந்து உமாவதி சிவமும் அப்படித்தானே சொல்லுவார். ஆகையினாலே ஆகமங்களிலே சொன்ன முறைப்படி இந்த ஏழு செய்திகளை, ஆன்மா பற்றிய செய்திகள், அந்த ஆன்மா அடையக்கூடிய அஞ்சவத்தை பற்றிய செய்திகள், பொங்கொழி ஞானவாய்மை என்று சொல்லக்கூடிய திருவருளின் இயல்பு குறித்த செய்திகள், திருவருளினால் விளையும் பயன் பற்றிய செய்திகள், அதுக்கப்புறம் உணர்த்தும் தன்மை, உணர்த்தும் தன்மை, அப்புறம் திருவருளின் இயல்பு, திருவருளை பெற்றதனால் உண்டாகக்கூடிய பயன், இறைவனுடைய திருநாமம் திரு அஞ்செழுத்து, சீவன்முத்தருடைய இயல்பு, இந்த செய்திகளை எல்லாம் ஆகமங்களிலே உள்ளபடி சொல்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் தொடங்குகின்றார். இங்க சொன்ன அந்த தலைப்புல சொன்ன அதே வரிசைப்படி முதல்ல ஆன்மா பற்றி, அப்புறம் அஞ்சவத்தை, அப்புறம் உணர்த்தும் தன்மை, திருவருளின் இயல்பு, திருவருளால் விளையும் பயன், புனிதன் நாமம், அணைந்தோர் தன்மை, இந்த வரிசைப்படி அப்படியே சொல்கின்றார். முதல்ல ஆன்மாவை பற்றி செய்திகள். ஆன்மா அது கேவல நிலையிலே எப்படி இருக்கும் என்பது பொதிகாரத்திலே அந்த கேவலாவத்தை விளக்கி சொல்லக்கூடிய பாடலிலே நாம் தெரிந்து கொண்டோம். ஆணவமலத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஆணவமலம் கேவல நிலையில ஆன்மாவை எந்த நிலையிலே வச்சிருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வைத்திருக்கிறது என்று நாம் அங்க பார்த்தோம் நாம. அதனால கேவல நிலை பத்தி நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, கேவலாவத்தை சொல்லும் போதே அதுக்கே தனியா பாடல் ஒன்று பார்த்தோம் நாம். ஓங்கி வரும் பல உயிர்கள் மூன்றவத்தை பற்றி உற்றிடும் கேவல சகல சுத்தமென உணர்க. இங்கு வரும் கலாதையோடு குறி உருவம் ஒன்றும் இன்றி மலமன்றி ஒன்றும் இல்லை எனும் இயல்பாய் ஆங்கறிவை அறிவறியன் அறிகருவி அணையா ஆதலினால் இருள் மறுவும் அலர்விழி போல் அதுவாய் நீங்கு வகையின்றி நித்த வியாபகமாய் அங்கன் நிற்பது கேவலம் என்று நிகழ்த்தும் நூலே என்று கேவலாவத்தை பற்றி அருமையாக விளக்கிவிட்டார். அதாவது நல்ல காணும் திறனுள்ள கண்ணு, கண்ணில எந்த குறைபாடும் கிடையாது. அப்படிப்பட்ட கண்ணு நல்ல கார் இருளில் அகப்பட்டு கொண்டது என்று சொன்னால் அது விழித்திருந்தாலும் ஒன்றையும் காண முடியாது. அதே மாதிரிதான் ஆன்மாவுக்கு அறிவு இச்சை செயல் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நல்ல பார்க்கக்கூடிய கண்ணு இருளில் அகப்பட்டு பார்க்க மாட்டாதிருப்பது போல அறியும் அறிவித்தால் அறியும் திறன் கொண்ட ஏன்னா கண்ணு என்னது கதிரவன் ஒளி காட்டினால் காணும் தன்மையுடைய கண் இருளில் அகப்பட்டு காண மாட்டாமல் கிடப்பது போல முதல்வன் அறிவித்தால் அறியும் திறன் கொண்ட ஆன்மா ஆணவ இருளிலே அகப்பட்டு அறிய மாட்டாமல் கிடக்கின்றது. அதுதான் கேவல நிலைன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். ஆக சகல நிலையை பற்றியும் இங்கே சொல்லியிருக்கின்றார். இருந்தாலும் இங்கு தொகுத்து அருமையாக சொல்கின்றார். அஞ்சவத்தையை ஆசிரியர் அடுத்து சொல்ல போகின்றார். அதற்கேற்ற முறையிலே இங்கு ஆன்மாவை பற்றிய செய்தியை சொல்கின்றார். மேலும் ஆன்மாங்கிற பொருள் வந்து இந்த சரீரத்துக்கும் சரீரத்தில் உள்ள ஐம்பொறிகள் பிராணவாயு இவற்றுக்கெல்லாம் வேற ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்கிறது என்றும் நிலைநாட்ட இருக்கின்றார். அதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த சரீரத்துக்குள்ள இருந்துகிட்டு ஆன்மா எப்படி அறிந்து வருகின்றது என்பதை மிக அருமையாக இந்த பாடல சொல்றார். நம்முடைய வாழ்வியல் பாடல் என்றே இதை சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில எத்தனை அனுபவங்கள் நமக்கு நம்ம பெறுகின்றோம், எத்தனையோ அனுபவங்களை பெறுகின்றோமே, எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே பாடல சொல்ல முடியுமா என்றால் எத்தனை அனுபவங்களை பெற்றாலும் அதெல்லாம் இந்த ஒரு பாடலுக்குள்ள அடங்கும். அவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. என்ன ஆன்மா எங்கு இருக்கின்றது என்று சொன்னால் இந்த உடலுக்குள் இருக்கின்றது. இந்த உடல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த உடலானது ஏழு வகை தாதுக்களாலே ஏழு வகை தாதுக்கள் சேர்ந்து செறிவாக உள்ளது இந்த உடல். இப்படி செறிந்து விளங்கும் உடலுக்குள்ளே நிலை பெற்று இருக்கின்றது இந்த ஆன்மா. நிலை பெற்றுனா தன்னுடைய அந்த பிராரத்த எல்லை வரை நிலை பெற்று இருக்கும். ஆகவே செறிந்திடும் உடலுள் மண்ணி, செறிந்திடும் உடலுள் மண்ணி, சேர்புலன் வாயில் பற்றி அறிந்ததில் அழுந்தும் ஒன்றும் அறிந்திடா, ஒன்றும் அறிந்திடாது. அறியும் தன்மை பிரிந்து அடைய அஞ்சவத்தை பெருகிய மலத்தார் பேணி உறும் தனி அதீதம் உண்மை உயிர்கன உணர்த்தும் அன்றே. பகுதி பகுதியா பாப்போம். செறிந்திடும் உடலுள் மண்ணி, வினைக்கு ஈடாக பொருந்திய இந்த உடம்புக்குள்ளே உயிரானது நிலை பெற்று இருக்கும். வினைக்கு ஈடாக பொருந்திய உடலுக்குள்ளே என்று உரையாசிரியர் திருவிளங்கம் ஐயா அவர்கள் தொடங்குகின்றார்கள். அப்ப நமக்கு ஒரு உண்மை தெரியுது. என்னன்னா உடலுக்குள்ள ஆன்மா நிலை பெற்று இருக்கும்னா உடல் சார்ந்த வாழ்க்கை நிலையான வாழ்க்கை இல்லையே இல்லையா. அப்ப எப்படி மண்ணி நிலை பெற்றுன்னு சொல்லலாம் அப்படின்னா அதான் வினைக்கு ஈடாக பொருந்திய உடம்புக்குள்ளேன்னு சொல்லிட்டதுனால அந்த வினைப்படனை அனுபவிக்கும் காலம் வரை நிலை பெற்று இருக்கும் என்று அது அந்த மண்ணி என்பதுக்கு பொருள் சொல்லலாம். நிலை பெற்று இருக்கும், வினைப்பயனை அனுபவிக்கும் காலம் வரை நிலை பெற்று இருக்கும். ஆகவே அந்த உடலுக்குள்ளே வினைப்பயனை நுகர்கின்ற கால எல்லை வரை நிலை பெற்று இருந்து சேர்புலன் வாயில் பற்றி வினைப்பயனை எப்படி அறிகிறது, எப்படி அனுபவிக்கிறது இந்த ஆன்மா? சேர்புலன் வாயில் பற்றி. சேர்புலன் என்பதை அப்படியே முன்ன பின்ன மாத்திப்போம். சேர்புலன், புலன் சேர், புலன் சேர் வாயில் பற்றி. ரொம்ப எளிதாக பாடல்களை நமக்கு அருள் செய்துள்ளார் ஆசிரியர். புலன் சேர் வாயில் பற்றி, புலன்களை சேரக்கூடிய வாயில்களை பற்றி கொண்டு. வாயில்கள் என்ன? வாசல். வாசல், வாசல் என்பது என்ன என்றால் ஒரு வீட்டுக்குள்ள நுழையதுக்கு வழியாக இருப்பத வாசல்னு சொல்லுவோம். அதே மாதிரி உலகத்து விஷயங்கள் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை போய் அடையணும். உலகத்து உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா கிட்ட உலகத்து விஷயங்கள் போய் சேரணும். சேரதுக்கு வாசல்களாக இருப்பவை இந்த ஐம்பொறிகள் தானே, ஞானேந்திரியங்கள் ஐந்தும், மெய் வாய் கண் மூக்கு செவி. உலகத்து பொருள்கள்லாம் ஐந்து புலன்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. சுவை ஒளி ஊறு ஓசை மனம். இந்த சுவை வந்து ஆன்மாவை அடைவதற்கு வாசலாக இருப்பது வாய், அதாவது நாக்கு. உருவம் ஆன்மாவை அடைவதற்கு வாசலாக இருப்பது கண்ணு. ஓசை அடைய வாசலாக இருப்பது செவி. மனம் அடைய வாசலாக இருப்பது மூக்கு. பரிசம் அடைய வாசலாக இருப்பது தோல். ஆகவே இந்த ஐம்பொறிகளும் வாயில்கள்னு சொல்லப்படும். ஐம்பொறிகளாலே அறியும் காட்சியை நாம என்ன காட்சின்னு சொல்லுவோம்? வாயில் காட்சி. ஐம்பொறிகளுக்கு வாயில்னு பேரு. அதனால புலன் சேர் வாயில் பற்றி, இந்த வாயில்களாகிய ஐம்பொறிகள் தான் அந்த சுவை ஒளி உருவோசை மனம் அந்த புலன்களை பொருந்துகின்றன. அதனாலதான் புலன்களை சேரக்கூடிய வாயில்கள் என்று சொன்னார். அந்த வாயில்களை ஆன்மா பற்றி கொண்டு அறிந்ததில் அழுந்தும், தான் எந்த விடயத்தை ஆன்மா அறிந்ததோ அந்த விடயத்திலே, புலன் என்றாலும் விடயம் என்றாலும் ஒன்றுதான், அந்த சுவை ஒளி ஒரு ஓசை மனம்தான். உலகத்துல ஒருத்தர் நான் அதை அறிந்துள்ளேன் இதை அறிந்துள்ளேன்னு சொல்லலாம், எதை அறிந்துள்ளேன் என்று சொன்னாலும் இந்த ஐந்து புலன்கள்ல ஒன்றாகத்தான் அவர் அறிந்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, மனம், இந்த ஐந்து தான் அறியப்படுவதெல்லாம் இந்த ஐந்து புலன்கள் தான். அதனால அறிந்ததில் அழுந்தும், அறிந்த விடயத்திலே ஆன்மாவானது அழுந்தும், அழுந்தும்னு சொல்லியிருக்கின்றாரே என்று சொன்னால் அந்த அறிந்த விடயத்தை அனுபவிக்கும் என்று பொருள். அழுந்துதல் என்பது அங்க அனுபவித்தல் என்ற கருத்துல வருது. ஏன்னா நாம ஐம்புலங்களை அறிவதோடு மட்டுமல்ல அதை அனுபவிக்கவும் செய்கின்றோம், அறிந்ததை அனுபவிக்கின்றோம். இந்த அனுபவித்தலதான் அழுந்துதல். நான் அழுந்துதல் மூலமாகத்தான் ஆன்மா வந்து அனுபவிக்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு பழம் சாப்பிடுறேன் இல்லையா, அப்போ அதன் சுவையை அறிகின்றேன், சுவையை அனுபவிக்கும் செய்கின்றேன். அனுபவிக்கும் போது என்னன்னா இந்த சுவை நல்லா இருக்குது என்று மகிழ்தல், அல்லது அடடா எதிர்பார்த்த மாதிரி இல்லையே என்று ஏமாற்றம் அடைதல் இல்லையா, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஏமாற்றம், இதெல்லாம் அனுபவங்கள். இப்படி அறியும் போது அனுபவிக்கிறோம். இப்ப இதுல அழுந்துதல்ங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா, பழத்தை நம்ம வாயில வச்சு சாப்பிடுறோம், இந்த பழம் நம்ம உடம்புல சேருது இல்லையா, அதை நம்ம சுவைத்து சாப்பிடுகின்றோம், அழுந்துது. சரி, ஒரு பாட்டை கேட்கின்றோம், அதனுடைய இசையை அனுபவிக்கின்றோம், அங்க பாட்டு எங்க அழுந்துதா, பாட்டுல நாம அழுந்துடும் சொன்னா எப்படி அப்படின்னு சொன்னா, அதான் அழுந்துடும்னா இந்த பொறிகள்ல வந்து அந்த விடயங்கள் அழுந்துதல் என்பது கருத்தல்ல. பொறிகளுக்கு வந்து அனுபவிப்பதற்கு பொறிகள் துணை செய்ய மாட்டா, அறிவதற்கு மட்டும்தான் ஐம்பொறிகள் துணை செய்யும். அனுபவத்திற்கு துணை செய்யக்கூடியவை அந்த கரணங்கள். அறிவதற்கு மட்டும்தான் பொறிகள் துணை செய்யும், அதுவும் கூட பொதுப்படையா அறிவதுக்கு தான். அந்த கரணங்கள் தான் நல்ல திட்டவட்டமா தெளிவா அறிவதற்கும் அந்த கரணங்கள் துணை வேண்டும், அறிந்ததை அனுபவிப்பதற்கும் அந்த கரணங்களின் துணை வேண்டும். அந்த கரணம் உள் கருவி, அந்த என்பது உள், அதுதான் அந்த கரணம் சொல்லப்படுது. தமிழ்ல வர சுட்டு இல்ல, அந்த இந்த என்று சுட்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த கரணங்கள் என்பதில் அந்த என்பது அந்த சுட்டு கிடையாது, அது அந்த என்பது அங்க அந்த உட்கரணங்கள். அது நாம பொது அதிகாரத்துல 36 தத்துவங்கள் தோற்றமும் பார்த்தோம், தொழிற்பாடும் பார்த்தோம். அதுல அந்த கரணங்களின் தோற்றம் தொழிற்பாடுகளை நாம பார்த்திருக்கின்றோம். சித்தம், மனம், அகங்காரம், புத்தி, நான்கும். அதுல சித்தத்தால சிந்திச்சு கண்ணால பார்த்தமே இந்த உருவம் எது, அது காதால கேட்டமே இந்த பாட்டு இது என்ன பாட்டு அப்படின்னு சித்தத்தால சிந்திச்சு, மனம் வந்து இது இந்த ஓசையா அந்த ஓசையான்னு ஒரு ஐயத்தை எழுப்பி, அகங்காரம் இது என்னதுன்னு நிச்சயம் பண்ணிடணுங்கிற ஊக்கத்தை உண்டாக்கி, புத்தி வந்து இது இன்ன ஓசை தான், இன்ன பாட்டு தான், இன்னார் பாடினது என்று அதை திட்டவட்டமா நமக்கு தெரியப்படுத்துது புத்தி. தெரியப்படுத்தின பிறகு அந்த புத்தியில ஆன்மா அழுந்தும். அந்த புத்தி வந்து அறிந்த விடயத்தின் மயமாகவே அந்த புத்தி விளங்குவான். என்ன ஒரு ஓசையை கேட்டு நம்ம கவனமா கேட்டுட்டு இருக்கோமா, அந்த ஓசை மயமாகவே புத்தி விளங்குவான். அந்த புத்தியில ஆன்மா அழுந்துகிறது. அந்த வித்யா தத்துவங்களில் ஒன்று வித்தை, வித்யா தத்துவங்களில் ஒன்று வித்தை. வித்யா தத்துவங்கள் 7 நினைவுபடுத்துகிறேன். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அதுல வித்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த வித்தை தான் என்ன செய்யும்னா இந்த ஆன்மாவை புத்தி தத்துவத்தோட சேர்த்து அந்த அனுபவத்தை ஆன்மா பெரும்படி செய்யும். வாயில்களால் அறிந்ததன் பயனை புத்தி தருகிறது. வாயில்களால அறிந்தோமே அப்போ தெளிவா அறியல, புத்தி தான் அந்த தெளிவான அறிவை தருது. அதான் வாயில்களின் பயனை புத்தி தர வித்தை இடை நின்று, ஆன்மாவுக்கும் புத்திக்கும் இடையில நின்று அறிவை பொருந்திடும் வகை புணரும் புனித சக்தி புணர்ந்தே. இறைவனுடைய அந்த புனிதமான திருவருள் சக்தியானது வித்தைங்கிற தத்துவத்தின் மூலமாக ஆன்மாவை என்ன செய்து புத்தியில அழுந்த வைக்கிறது. புத்தியில அழுந்தனாதான் ஆன்மாவுக்கு அனுபவம் கிடைக்கும். ஆகவே அழுந்ததன் என்றால் விடய ரூபமாக விளங்கும் புத்தி தத்துவத்திலே ஆன்மா அழுந்துதல், அதுதான் அனுபவம். அப்ப பாருங்க, ஒரு பெரிய உண்மை நமக்கு சிவபிரகாசத்து மூலமா கிடைக்குது. என்னன்னா, வெளியே நாம அறிந்த விடயத்துல நேரடியா ஆன்மா அழுந்தவில்லை, அந்த விடயத்துல நேரடியா ஆன்மா அழுந்தல இல்லையா. விடயத்தை நாம அறிந்து கொள்கிறோம், அறிந்த விடயத்தை புத்தி தத்துவம் தான் இன்ன விடயம்னு நிச்சயப்படுத்துது, நிச்சயம் செய்வது அதனுடைய வேலைதான். அந்த புத்தி தத்துவம் நிச்சயப்படுத்துறது, நிச்சயப்படுத்திட்டு புத்தி தத்துவம் நிச்சயப்படுத்துதுன்னா, தாங்கள் அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், கண் பார்க்குதுன்னா கண் மூலமா ஆன்மா பார்க்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி புத்தி தத்துவம் நிச்சயம் பண்ணுதுன்னா, புத்தி தத்துவத்தின் துணை கொண்டு ஆன்மா நிச்சயம் பண்ணுதுன்னா அதுக்கு அர்த்தம். சரி, புத்தி தத்துவம் மூலமா நிச்சயம் பண்ண பிறகு அந்த புத்தி எப்படி விளங்குகிறது? அந்த நிச்சயம் செய்த விடய ரூபமாகவே விளங்குகிறது. ஒரு ஓசையை நிச்சயம் செய்ததுன்னா அந்த ஓசை ரூபமாகவே விளங்குகிறது. இப்ப நம்ம சிவப்பிரகாசத்தை கேட்டு அதனுடைய சிறப்பை அனுபவிக்கிறோம்னா நம்ம புத்தி வந்து அந்த சிவப்பிரகாச ரூபமாகவே விளங்குகிறது. அது எவ்வளவு பெரிய பேரு பாருங்க. உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, ஆனா சிவச்சார்பான செய்திகளை புத்தியானது நிச்சயித்து இல்லையா, ஆன்மாவை பற்றி இப்படிதான் சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த புத்தி நிச்சயித்து அந்த சிவப்பிரகாசத்தில் உள்ள அந்த செய்தியின் மயமாகவே புத்தி விளங்குதுன்னா அது எவ்வளவு சிறப்பு பாருங்க. அந்த புத்தியில ஆன்மாவாகிய நாம அழுந்துறோம். நம்மளை அழுந்த வைப்பது வித்தையின் வேலை. வித்தை காலம் நியதினா நமக்கு மேலான தத்துவங்கள், அவை நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. காலம் நியதி கலை வித்தை அறாக நாம ஒண்ணுமே செய்ய முடியாது அவற்றை இல்லையா. அது நமக்கு மேல உள்ள தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள். ஆகையினாலே அவை வந்து எப்போ எந்த பலனை அனுபவிக்கணும் அதுக்கேத்த காலம். நாம இந்த பையனை அனுபவிக்க காலம் நினைப்போம், ஆனா வேற பையன் வரும். அப்ப காலமானது நமக்கு மேலாக விளங்குறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இது எனக்கு வேண்டாம் நினைப்போம், ஆனா இதை நம்ம பெற்றுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு நியதி வரும் இல்லைங்களா. அப்போ அந்த நியதியும் நமக்கு மேல உள்ள தத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகையினாலே அந்த காலம் நியதி கலை அதுல வித்தை, அதுல உள்ள வித்தை தான் இந்த ஆன்மாவை புத்தி தத்துவம் கூட பொருந்த வச்சு அனுபவத்தை விட்டுது. ஆகவே அன்பர்களை இங்கு அழுந்துதல் என்று வார்த்தை வந்தது. அதனால சொன்ன அறிந்ததில் அழுந்தும் என்று சொன்னால் புத்தி தத்துவம் மூலமாக தெளிவாக அறிந்து அந்த புத்தி தத்துவத்திலே அழுந்தும். இப்போது அடியேன் சொன்ன செய்தி பொதுதிகாரத்திலே நாம ஏற்கனவே பார்த்த செய்திதான். சகலாவத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த அதுல தத்துவங்களுடைய தொழிற்பாடு சொல்கின்றார் அல்லவா, அது 39வது திருப்பாடலிலே சொல்லியிருக்கின்ற செய்திதான் சொன்னேன். புத்தி தத்துவத்தில் அழுந்திதான் ஆன்மா அனுபவத்தை பெறுகிறது. அதுக்கு புத்தி தத்துவத்திலே அழுந்துவதற்கு வித்தை தத்துவம் துணை செய்கிறது. வித்தையும் தானா துணை செய்யல, திருவருள் வித்தை மூலமாக ஆன்மாவை அழுந்த வைக்கிறது என்ற அந்த செய்திகள் எல்லாம் 39வது திருவருத்தத்திலே உள்ள செய்தி. அதனாலதான் இங்க ஆசிரியர் சுருக்கமா சொல்லி செல்கின்றார். 39வது திருப்பாடலிலே வாயில்களின் பயனை கடைசி அடியில வாயில்களின் பயனை புத்தி தர வித்தை இடை நின்று அறிவை உயிர்க்கு பொருந்திடும் வகை புணரும் புனித சக்தி புலர்ந்தே என்று சொல்லியிருக்கின்றார். அதைத்தான் இங்கே அறிந்ததில் அழுந்தும் என்று சொன்னார். அப்படி ஒன்றை அறிந்து ஒன்றை அனுபவிக்கும் போது மற்றவற்றை ஆன்மா அறியாது, மற்றவற்றை அனுபவிக்கும் செய்யாது. ஒன்றொன்றாகத்தான் அறிந்து அனுபவிக்க முடியும். ஒருவர் எவ்வளவோ விஷயங்களை அறிந்து வைத்திருக்கலாம், ஆனால் ஒரு சமயத்தில் ஒன்றை அறியும் போது இன்னொன்றை அவரால் அறிய முடியாது. அறியணும்னா இதை விட்டுட்டு தான் இன்னொன்று அறிய முடியும். ஒன்றொன்றாக அறிவதுதான் உயிரின் இயல்பு இல்லைங்களா. ஆகவே அறிந்ததில் அழுந்தோம், அறிந்ததான் அனுபவிக்கும். இப்படி நான் எவ்வளவு விஷயங்களை அறிந்துள்ளேன் தெரியுமா, எவ்வளவு அனுபவங்களை நான் பெற்றிருக்கின்றேன் தெரியுமா என்று நான் பெருமிதத்தோடு சொல்லக்கூடும் இல்லையா. ஆனா ஆன்மாவாக என்னுடைய இயல்பை உமாவதி சிவம் அடுத்த வார்த்தையில எப்படி சொல்லிட்டார் பாருங்க. இந்த ஆன்மா வினைக்கீடான உடலிலே தனக்குரிய கால எல்லை வரை நிலை பெற்று புலன்களை சேரக்கூடிய ஐம்புலிகளையும் பற்றி கொண்டு மெய்வாய் கண்முகு செவி இவற்றுள் ஏதாவது ஒன்றை ஒரு காலத்திலே பற்றி கொண்டு ஏதாவது ஒரு விடயத்தை அறியும். அறிந்ததை அறிந்ததில் அழுந்தும், அதாவது அறிந்ததை அனுபவிக்கும். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்றும் அறிந்திடாது. நான் சொல்றேன் எவ்வளவோ அறிஞ்சிருக்கிறேன், எவ்வளவோ அனுபவங்கள் பெற்றிருக்கிறேன்னு சொல்றேன், என்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிறேன். உமாசிவன் சொல்றாரு ஒன்றும் அறிந்திடாது. என்னையா ஆன்மா வந்து பொறிகளை துணை கொண்டு ஒவ்வொரு விடயங்களை அறியும், அறிந்த விடயத்துல அழுந்தும் அனுபவிக்கும் என்றெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு ஒன்றையும் அறிந்திடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை அறிவது மட்டும் அவன் பெரிய அறிவு இல்லை. அறிகின்ற தான் யாரு, தனக்கு யாராவது மேல இருந்து அறிவிக்கிறாங்களா, தன்னை விட மேலான பொருள் ஒன்று அறிவிக்கிறதே, அறிவிக்கும் பொருள் எது, அது எப்படி தனக்கு அறிவிக்கின்றது என்று இந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே தெரியாது. புறத்து விடயங்களை மட்டும் அறிந்து கொண்டு வருகின்றது. அது இந்த உடலுக்குள் ஆன்மா இருக்கின்ற வரை புறத்து விடயங்கள் கண்டிப்பாக துணைதான் சொல்றேன். இந்த உடம்பை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு அந்த ஆன்மாவுக்கு ஒரு உறுதி பயனை தருவதற்கு இந்த புறத்து விடயங்கள் துணை செய்யுமா சொன்னால் துணை செய்யாது. புறத்து விடயங்களும் வேண்டும், அதை நம்ம சித்தாந்தம் மறுக்கவில்லை. உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்பு இருக்கிற வரை தவிர்க்க முடியாமல் கண்டிப்பாக வேண்டும். ஆனா நம்ம ஏன் புறத்து விடயங்கள் போதாதுன்னு சொல்லி இப்படி நாம ஆன்மாவை பற்றியும் சிவத்தை பற்றியும் படிக்கிறோம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை கடந்த பிறகும் ஆன்மாவுக்கு ஒரு நல்ல கதி வேண்டும் என்றால் அது நாம ஆன்மாவாகிய நம்மை பற்றியும் நமக்கு தலைவராகிய சிவபெருமானை பற்றியும் அறிந்து அந்த சிவபெருமான் மீது பக்தியை பெருக்கி வந்தால்தான் நமக்கு உறுதி பயம் கிட்டும். ஆகையினாலதான் படிக்கிறோம். அதனால இந்த பொறிகளை பற்றி கொண்ட ஆன்மா எத்தனையோ புலன்களை அறிந்து வருகின்றது, அறிந்த புலன்களை அனுபவித்து வருகின்றது. ஆனாலும் அறிய வேண்டிய உண்மைகள் எதையும் இந்த ஆன்மா அறியவில்லை. அறிய வேண்டிய உண்மைகள் எதையும் அறியவில்லை.